நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு ஏஜ் பென்ஷன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இளையவர்கள் அல்லது ஏஜ் பென்ஷன் வாங்கிறதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தலைப்பு வந்து என்னமோ இது முதியவர்கள் பற்றி அல்லது என்ன வயசானவங்களை பற்றி ரிட்டையர் ஆகிறவங்களை பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறு. இது எல்லாரையும் வந்து பாதிக்க போகிற ஒரு அம்சம். எப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஏஜ் பென்ஷன் வாங்கணுன்னா ஒருத்தர் வந்து 65 ஆண்டுகளில் இப்போ ரிட்டையர் ஆகலாம், ஓய்வூதியம் பெறலாம் அல்லது ஓய்வு எடுக்கலாம், ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஆனால் இப்போதைக்கு வந்து இருக்கிற அம்சம் எப்படின்னா இப்போ ஏஜ் பென்ஷன் ஒருத்தர் வாங்குறாருன்னா ஏஜ் பென்ஷன் வாங்கின அப்புறமா அவர் வந்து இந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு போனால் அவருக்கு வந்து ஏஜ் பென்ஷன் அந்த ஓய்வூதியம் தொடரும். அதாவது அவர் 26 வாரங்கள் வெளிநாடுகளில் தங்கியிருக்கலாம். ஒரு ஆண்டுக்கு 52 வாரங்கள், அதில் பாதி ஆண்டுகள் அல்லது 6 மாதங்கள் அவர் வெளிநாட்டில் தங்கியிருந்தாலும் அந்த ஏஜ் பென்ஷன் அவருக்கு கிடைக்கும். ஆனால் அரசு இப்போது என்ன யோசிக்கிறது என்றால் அந்த 26 வாரங்களை ஒரே வெட்டாக வெட்டி 6 வாரங்களுக்கு மேல் ஒருவர் வெளிநாட்டில் தங்கியிருந்தால் ஏஜ் பென்ஷன் குறைக்கப்படுவது என்பதான ஒரு புதிய திட்டம். யாருக்கு அது குறைக்கப்படாது என்றால் ஒருவர் ஆஸ்திரேலியாவில் 35 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால், அவர் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு சென்று வாழ்ந்தால் அது 26 வாரங்கள் வரை அவர் தங்கியிருக்கலாம் என்பது. இது தொடர்பாக அவ்வப்போது ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கைக்கு சென்று அங்கு வாழ்ந்துவிட்டு இங்கும் அங்குமாக வாழ்ந்து வருகின்ற தமிழ் சமூகத்தில் மிகவும் பிரபலமான நடராஜா அவர்களை நாம் இப்போது சந்திக்கிறோம். அவர் நமது விருந்தினராக நம்மோடு இணைந்து கொண்டுள்ளார். வணக்கம் நடராஜா அவர்களே.
வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
நல்ல நல்ல விஷயங்களை செய்யறீங்க, நல்ல தேவையான ஒரு கருத்து பெருமாறலன்னு கருதுகிறேன்.
சரி, இப்போ நம்ம நேரடியாகவே தலைப்புக்கு வந்துடுவோம். இப்போ நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ நாட்கள் வந்து ஆஸ்திரேலியா விட்டு வெளியில் இருக்கிறீங்க?
இல்லை, என்னை பொறுத்தளவிலே நான் வேறக்குரிய 3 மாசத்துக்கும் 5 மாசத்துக்கும் இடப்பட்ட காலத்தில் 2 தரம் போய் வருவேன்.
இப்போ
ஒழுங்காக செய்து விட்டுருக்குறேன்.
அதை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சரி, இப்ப நீங்க ஏஜ் பென்ஷன் வாங்குற ஆள் இல்லையா?
ஆமா.
இப்ப சரி, இப்ப உங்க மாதிரி 1000 அல்லது 1000 பேர் வந்து ஏஜ் பென்ஷன் வாங்குறாங்க. நீங்க நிச்சயமா ஆஸ்திரேலியால 35 வாழ்ந்திருக்க மாட்டீங்க, அப்படிதானா?
இல்ல, 20 வருஷமா.
20 வருஷம் தான் ஆகுது. அப்ப இனிமேல் வந்து இந்த அரசு முன்வைக்கின்ற இந்த சட்ட மூலம் சட்டமாக்கப்பட்டால் நீங்க வந்து இன்னும் இலங்கைக்கோ வெளிநாட்டுக்கு போய் 6 வாரங்களுக்கு மேல தங்கிட்டீங்கன்னா உங்க ஏஜ் பென்ஷன் வந்து கட் ஆயிரும். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அதிர்ச்சியா இருக்கு கேட்க. அதாவது ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு, ஒரு ஏமாற்றமா இருக்கு யோசிக்க.
எப்படி அது உங்களை பாதிக்கும் சொல்லுங்களேன்.
எதுவோ எங்களுக்கு வரக்கூடிய நாங்கள் வளமையா அடுத்து கொண்டு வருகிற ஒரு வருமானம், ஒரு வரவு செலவே போனாலும் பரவாயில்ல, இல்லாமல் போகுதல்ல.
இன்னொரு ஆளோட கருத்தை கேட்போம். வணக்கம் பால்ராஜ் அவர்களே.
இப்போ வேலை பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்னோட ஏஜ் வந்துட்டு இப்போ 64.
சரி, ஆஸ்திரேலியால எத்தனை ஆண்டுகளா இருக்கிறீங்க? ஒரு 19 ஆகுது இல்லையா? 17 இங்க இருக்கிறீங்கன்னு வைப்போமே. அப்ப அப்படி பார்த்தா நீங்க அடுத்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஓய்வூதியம் பெறதுக்குள்ள வயசு உங்களுக்கு வந்துடும், அப்படிதானா? அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு 5 மாசம் அங்க இருந்துட்டு இங்க ஒரு 7 மாசம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்க பென்ஷனை வந்து அவங்க கட் பண்ணிடுவாங்க. அதுதான் இப்போதைய அரசு வந்து முன்வைக்கிற திட்டம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி உங்களை பாதிக்கும்?
அது வந்து கண்டிப்பா பாதிக்கும் சார். ஏன்னா எனக்கு வந்து ஏஜ் இப்போ 64 வச்சுட்டாங்களே. அதாவது இப்போ வந்து நாளடைவில் வந்து எப்படின்னா மனிதருடைய வாழ்க்கை வந்துட்டு ஒரு ஜாஸ்தி போனா வந்துட்டு 48-47 வரைக்கும் தான் இருக்கிறாங்க மனுஷங்க. நிறைய பேர் நான் பாத்துக்க ஹார்ட் அட்டாக்ல எதுலயாவது ஒரு விபத்துல எதுலயாவது இதாயிருக்காங்க.
இப்போ
நான் 64 ஏஜ்ல நான் இன்னைக்கும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன்.
சரி,
நானே தான் சேஃப். நானே தான் நான் இந்தியாவில் வந்து சேஃபாக இருக்கேன். ஹோட்டலில் 5-star ஹோட்டலில் ஸோ அப்போ வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு எந்த எந்த எதிர்ப்பா எதிர்பார்ப்பையும் இல்லாம தான் இருந்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சொந்த காலில நின்று வாழணும் அப்படின்னு என்னோட வைராக்கியம், வேற ஒண்ணும் கிடையாது.
சரி, நல்ல விஷயம்.
ஸோ அதனால நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா வந்துட்டு என்ன எனக்கு மாத்திரம் இல்லை, யாருக்குமே வந்துட்டு இது வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கும். இது இந்த ஒரு நடவடிக்கை வந்துட்டு கஷ்டமான நடவடிக்கை தான், இது மோசமான நடவடிக்கை. அதாவது மனுஷன் வந்துட்டு வாழ்றது வந்து நம்ப காலம் கிடையாது இல்லைங்களா. இந்த நாட்டுல வந்துட்டு இந்த நாடு வந்து பெரிய நாடு, எல்லா செல்வங்களும் இருக்கு. நாம பார்த்தோம் இங்க உள்ள எல்லா வருமானம் என்ன செலவு அப்படிங்கறத பார்த்துட்டோம். ரெண்டாவது, மக்கள் வந்து நல்ல மக்கள் இந்த நாட்டுல
சரிங்களா.
இத வந்து யாரும் மறக்க முடியாது. என் வாழ்க்கையில நான் நிறைய நாட்டுக்கு போயிருக்கிறேன். சோ இந்த நாடு வந்து எனக்கு பிடிச்சமான நாடு சரிங்களா. எந்த வேற்றுமை கீழே மேல பாக்குறது கிடையாது. ஜாதி பதம் கருப்பு சிவப்பு எதுவுமே இல்லை இங்க
சரிங்களா.
அன்பு காட்டுறாங்க கடவுள் மாதிரி ஒரு மனிதர்கள் இங்க என்ன பொறுத்தவரை. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நான் என்னன்னா கடவுள்கிட்ட வேண்டது, அதாவது நம்ம என் கை கால இருக்கிற வரை கடவுளே எனக்கு நல்லா அப்படியே திடனை கொடுத்தனும், நான் உழைச்சே சாப்பிடணும்.
வணக்கம் பஷீர் அவர்களே.
வணக்கம் ரேசல் சார், நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பேசி ரொம்ப நாள் ஆகுது, சொல்லுங்க.
ஆமா, பேசி ரொம்ப நாள் ஆகுது. இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர்றது மிக மிக துரதிருஷ்டவசமானது. ஏன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி, அதாவது முழுக்க முழுக்க புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களையே டார்கெட் பண்ற மாதிரியே வந்து சட்டம் கொண்டுகிட்டு வர்றாங்க? இது ரொம்ப வந்து தவறான ஒரு இது. இது எதனால எப்படி இந்த மாதிரி 35 வருஷம் 45 வருஷம் அவங்க எதை வச்சு தீர்மானிக்கிறாங்கிறது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதா இருக்குது. இவங்க எதை இப்போ வந்து இப்ப 35 வருஷம் இந்த நாட்டுல இருந்தாதான் வந்து இந்த நாட்டுக்கு உண்மையான குடிமானா இருப்பான் அப்படின்னு அவங்க எதுவும் தீர்மானிச்சாங்களா? எதை கொண்டு இந்த மாதிரி 35 வருஷம் அப்படிங்கிற முடிவு பண்றாங்கன்னு தெரியல. ஒரு மனுஷனுடைய ஆவரேஜ், அதாவது இப்ப இந்த ஊர் மக்களை அல்லாத நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான மக்களுடைய ஆவரேஜ் வயசுன்னு பாத்தீங்கன்னா 60-70 ஆவரேஜா. இப்ப ரிட்டையர்ட் ஆன காலத்துல வந்துகிட்டு இருக்க போறதே நம்ம 68 ரிட்டையர்ட் ஆகுறோமோ இல்ல 65 ரிட்டையர்ட் ஆகிறோமோ, இருக்க போறதே 5 வருஷமோ 6 வருஷமோ, அதுக்கும் கூட இந்த மாதிரி ஒரு தடை, இந்த மாதிரி ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டுகிட்டு வர்றது மிகப்பிக வருத்தத்துக்குரியது ஒரு நடவடிக்கை இது.
ஆனா அரசு என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீங்க இங்க இல்லையா, இந்த நாட்டுல இங்க இல்லையா, உங்களுக்கு நான் ஏன் பென்ஷன் தர்றேன்? நீங்க தான் இங்க இருக்காம அல்லது இருக்க விரும்பாம இன்னொரு நாட்டுல போயிருக்கிறீங்க தானே, அப்ப அந்த அரசாங்கம் தரலாம், அல்லது வந்து அங்க மாதிரியான ஒரு நீங்களே உங்களை பாத்துக்க வேண்டியதான்ங்கிறதான் அரசுக்கு ஒரு
இந்த நாட்டை விட்டு தொடர்ச்சி விட்டுட்டு போயிட்டா அது வேற விஷயம். ஓகே, இந்த நாடே வேணாம், என்னுடைய சூப்பரை நான் எடுத்துக்கிட்டு போறேன், அந்த மாதிரி போயிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்ப வயசான காலத்துல நமக்கு வந்து இப்ப இந்த ஊருடைய சுச்சுவேஷன் எப்படின்னு சொன்னாக்கா, தன்னால செல்ஃபா இயங்கக்கூடிய வரைக்கும் தனிமையில இருப்பாங்க, தன்னால செல்ஃபா இயங்கக்கூடியங்கிற நிலைமைங்கும் போது ஏஜ்டு கேர்ல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் வந்து அப்படி இல்லை, எல்லாமே கூட்டு குடும்பமா வாழ்ந்த இப்ப இதுல இருந்து வந்தவங்க நம்ம எல்லாம். இப்ப நம்ம வந்து நம்ம ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம தனிமையில் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து சில நேரத்துல போர் அடிச்சு போகும், அதனால இந்தியாவில ஒரு 3 மாசம் இருப்போம், அது பிறகு இங்க வந்து ஒரு 1 வருஷம் இருப்போம், அது பிறகு ஒரு 3 மாசம் 4 மாசம் இந்தியாவுக்கு போவோம், இப்படித்தான் நம்ம போக வருமே ஒழிய வந்து தொடர்ச்சியா நம்ம அங்க போய் இருந்துகிட்டு பென்ஷன் கேட்டாதான் தப்பு. அந்த மாதிரி வேணா பண்ணலாம். ஏன்னா இந்த நாட்டை விட்டு இப்போ உதாரணமா இப்ப ஆஸ்திரேலியா விட்டு போய் ஒரு 6 மாசமா ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள கட் பண்ணாக்கா பிரச்சனை இல்லை. வெறும் 6 வாரத்துக்கு பிறகு கட் பண்ணாக்கா அது வந்து அது ஒரு தவறான ஒரு இதுதான், நடவடிக்கை தான் இதெல்லாம்.
ஆமா, இப்ப பஷீர், அதுதான் லேபர் கட்சிக்கு வந்து பென்ஷன் மற்றும் குடும்பம் தொடர்பான அறிவிப்பாளர் ஜெனி மேக்லன் வந்து இப்படி சொல்றார்.
We understand that for many pensioners, they've saved up for years and years to go on one big trip in their retirement. Other people who've contacted us are wanting to visit family and friends. Some migrant pensioners, of course, need to go and see their families as they are getting much older. And we know that people have worked very, very hard all of their lives and deserve respect at this time of their retirement.
பஷீர், அது நீங்க சொல்ற ஆமா அருமையான ஒரு கருத்து இல்லையா?
ஆமா சொல்ற,
ஆமா சொல்லுங்க நடராஜா, சொல்லுங்க நீங்க என்ன
நினைக்கிறீங்க? இந்த கருத்துக்களை கேட்டதுக்கு பிறகுதான் ஏறக்குறிய இந்த நாடு நாங்கள் பெருமைப்படுறது சமத்துவத்தை போன்ற நாடு, வயசோ அல்லது இன ரீதியானதோ அல்லது வேறு எந்த அளவிலும் வித்தியாசங்களை அறியம் காட்டாத நாடு, மனிதாபிமானத்தை புணர்ற நாடு என்றெல்லாம் நாங்கள் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இப்படியான அதுவும் வாழ்ந்து இந்த நாட்டு குலைத்து அல்லது உழைத்து ஒரு அளவுக்கு குலைந்து தங்களுடைய காலத்தை இறுதி நாளை எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு இப்படி ஒரு
இப்படி ஒரு பேரிடி மாதிரி ஒரு செய்தியை கொண்டு ஆமா வரக்கூடாது. ஆமா, சரி, அடுத்த ஒரு கருத்தை கேட்போம். வணக்கம் பேரம்பலம் சிவசாமி அவர்களே.
வணக்கம். வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க?
இது ஏற்றுக்கொள்ள முடியாதான். வயது போனாக்கள் நாட்டுக்காண்டி உழைச்சி கடைசி நேரத்தில் என்றது. இப்ப சாதாரண இப்பவும் 6 கிழமை தான் சம்பளம் கொடுக்கறாங்க. 6 கிழமை பிறகு பிறகு அறுவாகி விட்டுறாங்க.
இப்ப இதுல வந்து இந்த ஏஜ் பென்ஷன் வாங்குறதுல 40% மக்கள் வந்து வெளிநாடுகளில் பிறந்தவர்கள். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதை வந்து நம்ம கிரீன்ஸ் கட்சிய நிதி தொடர்பான அறிவிப்பாளர் ஆடம் பேண்ட் அவர்கள் இப்படி சொல்றார். அவருக்கு அவர் சொல்றதை கேப்போமே.
I've got a large number of people in my electorate who came to Australia many, many years ago from Greek communities, Italian communities, Vietnamese communities, who are now reached the end of their working life, and now presumed that if they did the right thing here and got they would be able to get the pension and then enjoy it as they saw fit, and they're going to be hit hard. And given that around 40% of age pensioners weren't born in Australia, this is a measure that's going to impact on a lot of people.
வணக்கம் டாக்டர் குணரத்னம் அவர்களே.
வணக்கம்.
வணக்கம்.
எல்லோருக்கும். உண்மையிலே இது ஒரு ஏஜ் பென்ஷன் பிரச்சனை வயோதிகர்களுக்கு மனநோயை உருவாக்குறது. அதே நேரத்தில் பாஸ்போர்ட் கேப்ல பண்ணா கூட 75 வயதுக்கு பிறகுதான் கன்சஷன் சொல்லுவாங்க, இல்லையெல்லாம் ரினியூவலுக்கு கூட ஃபுல் பேரை போடுவாங்க. அப்படியான சில விஷயங்கள் இந்த தேவையில்லாம இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது. ஆனா உண்மையில இவைக்கு அடுத்த எலெக்ஷன்ல தோல்வியைத்தான் சந்திப்பின வேண்டிய நான் நினைக்கின்றேன். ஆனால் நான் இப்ப 30 வருஷத்துக்கிட்ட இருக்கிறேன்.
30 வருஷத்துக்கு மேல இருக்கிறீங்க இல்லையா?
29 வருஷம் முடிஞ்சது. இப்ப 75 வயது இருந்தாலும் இதை போல பல சனம் ஏஜ் கேர்ல எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு இப்ப கொடுக்குற சம்பளமே காணாது. மேல இன்னும் கூட்ட வேணும். ஹாஸ்டல் லிவிங் கூட கூட ஏஜ் பென்ஷன் காணாது. இனி அடுத்த கவர்மெண்ட் யார் வரையினமோ அவ சீனியர்ஸ தாக்காம பார்க்கக்கூடிய ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தினாத்தான் மக்கள் நிம்மதியா வாழலாம். ஏன்னா இங்க வேலை செய்யறவ கூட வருங்காலத்துல அவைக்கு என்ன வசதி இங்க இருக்கு அங்கலாக்கினம் என்ன. இது ஒரு அமைதியான நாடு, ஒரு நியாயத்தோட நடக்கிறது ஒரு கருத்து இருக்குது. இருந்தாலும் பாப்போம் என்ன நடக்க போகுது.
நடக்குது. ஆமா, ரொம்ப நன்றி டாக்டர் குணரத்னம் அவர்களே.
நன்றி.
இப்ப இவர் டாக்டர் குணரத்னம் சொல்ற அதே கருத்தை தான் வந்து இப்ப நேஷனல் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு அமைப்போட இயக்குனர் மைக்கேல் ஓ நீல் அவர்கள் இப்படி பிரதிபலிக்கிறார்.
It would, in my view, be very difficult, for example, to how you differentiate between someone who's lived and worked in this country for 25 years or 30 years. That's a very significant contribution, and to just rule the line at 35 years seems to be very unfair to people in those circumstances of quite long contribution.
இது ஒரு மனிதாபிமான ஒரு வாதம் அல்ல. இது கொஞ்சம் ஒரு 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 பக்கம் சார்பானது. நடுநிலைமையிலிருந்து அல்லது சரியான வகையில் யோசிக்கவில்லை நினைக்கிறேன். எதுக்கும் நீங்கள் எடுத்த நடவடிக்கை இப்ப இந்த விஷயங்களை முதியோர்களாகிய எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தது உங்களுடைய வானொலியும் நீங்களும். நாங்கள் இந்த விஷயங்களை எங்களுடைய மூத்தோர் சங்கங்கள் மூலமாகவும் மற்றும் முக்கியமான சாதனங்களும் அரசியல் தேர்தலும் இருக்கிறபடியால் நாங்கள் சரியான நேரத்திலே இதை வெள்ளம் பெறும் முன்னமே நாங்கள் அணையை கட்ட தொடங்குவோம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் இதை தடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
மிக்க நன்றி. ரொம்ப நன்றி கலந்து கொண்டதுக்கு. மிக்க நன்றி நடராஜா அவர்களே.